ஓம் சாந்தி. அக்டோபர் 16 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து உங்கள் சரீரத்திலிருந்து நீங்கள் வேறுபட்ட ஓர் ஆத்மா என்ற அனுபவத்தை பயிற்சி செய்யுங்கள். இதுவே மரணித்து வாழ்தல் எனப்படுகிறது. கேள்வி: ஏகாந்தம் என்பதன் அர்த்தம் என்ன? நீங்கள் ஏகாந்தத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது எதனை அனுபவம் செய்ய வேண்டும்? பதில்: ஒரே ஒருவரின் நினைவிலிருந்து சரீரமற்று இருப்பதே ஏகாந்தம், அதாவது ஒருவரின் அன்பில் மூழ்கி இருத்தல் என்பதன் அர்த்தமாகும். அதாவது ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தை நீக்கிவிட்டு தந்தையிடம் செல்கின்றேன் என்ற அனுபவத்தை பெறுவதே இதன் அர்த்தமாகும். வேறு எவரையும் நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் அங்கு அமர்ந்திருக்கும் பொழுது சரீரமற்றவராகுங்கள், அதாவது உங்கள் சரீரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் மரணித்துள்ளதை போன்றிருக்க வேண்டும். ஆத்மாவாகிய நான் ஷிவ் பாபாவின் ஒரு குழந்தையாவேன், அவ்வளவே. இதனை பயிற்சி செய்வதனால் உங்கள் சரீர உணர்வு தொடர்ந்தும் துண்டிக்கப்படும். ஓம் சாந்தி. தந்தை அனைத்திற்கும் முதலில் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இங்கு நினைவில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை ஆத்மாக்களாக கருதி தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் புத்திகள் வேறு எங்கும் ஈர்க்கப்படக்கூடாது. நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தின் மூலம் ஒரு பாகத்தை நடக்கின்றேன். ஆத்மா அழிவற்றவரும் சரீரம் அழியக்கூடியதும் ஆகும். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாகி தந்தையின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். நான் ஓர் ஆத்மா. இந்த அங்கங்களை செயல்படுத்துவதும் நிறுத்துவதும் என்னை பொறுத்ததாகும். உங்கள் சரீரத்திலிருந்து நீங்கள் வேறுபட்டவர் என நீங்கள் ஒவ்வொருவரும் கருத வேண்டும். தந்தை கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். தொடர்ந்தும் உங்கள் சரீரங்களை மறந்து விடுங்கள். ஆத்மாவாகிய நான் சுதந்திரமானவன். நான் வேறு எவரையும் அன்றி ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும். நான் வாழும் வரை நான் மரணித்த ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும். இப்பொழுது ஆத்மாக்களாகிய எங்களின் யோகம் தந்தையுடன் இருக்க வேண்டும். நான் எனது வீட்டிற்கும் உலகத்திற்கும் மரணித்துள்ளேன். நீங்கள் மரணிக்கும் பொழுது உலகம் உங்களுக்கு மரணிக்கும் என கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் மரணித்து வாழ வேண்டும். ஆத்மாவாகிய நான் ஷிவ் பாபாவின் குழந்தையாவேன். தொடர்ந்தும் உங்கள் சரீரங்களின் உணர்வை மறந்து விடுங்கள். தந்தை கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்கள் என கருதி என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் சரீரங்களின் உணர்வை மறந்து விடுங்கள். அவை பழைய சரீரங்கள். பழைய பொருட்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றன. உங்களை சரீரமற்றவர்களாக கருதுங்கள். நீங்கள் இப்பொழுது தந்தையை நினைவு செய்தவாறு அவரிடம் செல்ல வேண்டும். இதனை செய்வதனால் நீங்கள் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆகவே ஏன் நீங்கள் இந்த பழைய உலகினை நினைவு செய்ய வேண்டும்? ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்காக முயற்சி செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் சிறிய குகைகளில் அமர்ந்திருந்து மாலையின் மணிகளை உருட்டி வழிபாடு செய்கிறார்கள். நீங்களும் ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து இதனை முயற்சி செய்தால் நீங்கள் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் வாய் மூலம் எதனையும் கூற அவசியமில்லை. இங்கே இது புத்திக்குரிய ஓர் விஷயமாகும். ஷிவ் பாபா ஒருவரே உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. இந்த பாபாவே முயற்சி செய்கின்றார். பின்னர் அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். முடிந்த அளவிற்கு அமர்ந்து இந்த முறையில் ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள். இப்பொழுது நாங்கள் எங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். இந்த சரீரங்கள் இங்கேயே துறக்கப்பட வேண்டும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்கள் ஆயுட்காலம் நீடிக்கும். நீங்கள் இதனை தொடர்ந்தும் உள்ளார்ந்தமாக சிந்திக்க வேண்டும். நீங்கள் சப்தமிட்டு எதனையும் கூற அவசியமில்லை. பக்தி மார்க்கத்தில் சிலர் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்கிறார்கள். மற்றும் பலர் சிவனை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அந்த நினைவு மிக சரியானதல்ல. அவர்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைக்காத போது அவர்கள் எவ்வாறு அவரை மிக சரியாக நினைவு செய்வார்கள்? இப்போது உங்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்துள்ளது. அதிகாலையில் விழித்திருந்து ஏகாந்தத்தில் இவ்வாறாக உங்களுடன் தொடர்ந்தும் பேசுங்கள். இந்த ஞான கடலை கடைந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா, உண்மையில் நான் இப்பொழுது உங்கள் மடிக்கு வர இருக்கின்றேன். இது ஆன்மீக மடியாகும். ஆகவே இந்த முறையில் உங்களுடன் பேசுங்கள். பாபா வந்துவிட்டார். ஒவ்வொரு சக்கரத்திலும் பாபா வந்து எங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதுடன் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர் ஆக வேண்டும். முழு சக்கரத்தின் இந்த ஞானம் தந்தையிடம் மாத்திரமே உள்ளது. இப்பொழுது அவர் அதனை உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர் உங்களை முக்காலங்களையும் அறிந்தவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் முக்காலங்களையும், அதாவது ஆரம்பம் மத்தியமம் இறுதியை அறிவீர்கள். தந்தை பரமாத்மா ஆவார். அவருக்கு தனக்கென சொந்த சரீரம் இல்லை. அவர் இப்பொழுது இந்த சரீரத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இது ஓர் அதிசயமான விஷயமாகும். அவர் இந்த அதிர்ஷ்ட ரதத்தில் பிரவேசித்திருப்பதால் நிச்சயமாக மற்றுமோர் ஆத்மா இதில் இருந்திருக்க வேண்டும். இது அவருடைய பல பிறவிகளின் கடைசி பிறவியாகும். இவரே முதலாவது இலக்க தூய ஆத்மாவாக இருந்து பின்னர் முதல் இலக்க தூய்மையற்றவர் ஆகியவரும் ஆவார். அவர் தன்னை கடவுள் என்றோ அல்லது விஷ்ணு என்றோ அழைப்பதில்லை. இங்கு தூய்மையான ஆத்மா ஒருவர் கூட இல்லை. அனைவருமே தூய்மையற்றவர்கள். எனவே பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த முறையில் இந்த ஞானத்தை கடைந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். இதற்கு ஏகாந்தம் நிச்சயமாக தேவையாகும். ஒரே ஒருவரின் நினைவில் இருப்பதனால் சரீரமற்று போகிறது. இதுவே ஏகாந்தம் எனப்படுகிறது. பின்னர் இந்த சரீரம் துறக்கப்படும். சந்நியாசிகள் பிரம்மாண்டத்தின் அல்லது பஞ்ச தத்துவங்களின் நினைவில் இருக்கும் பொழுது அந்த நினைவுடனேயே அவர்கள் தங்கள் சரீரங்களின் உணர்வை துறக்கிறார்கள். பிரம்ம தத்துவத்துடன் கலப்பதே அவர்களுடைய ஒரே நோக்கமாகும். அவர்கள் அந்த விழிப்புணர்வில் மாத்திரமே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த தபஸ்யாவில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் தங்கள் சரீரங்களை துறக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் பெருமளவில் அலைந்து திரிகின்றார்கள். இங்கு அலைந்து திரிதல் என்ற கேள்வி இல்லை. நீங்கள் நினைவில் மாத்திரம் நிலைத்திருக்க வேண்டும். இறுதி நேரத்தில் வேறு எவருமே நினைவு செய்யப்படக்கூடாது. நீங்கள் உங்கள் குடும்பங்களுடன் வீட்டில் வாழும் பொழுதே இதனை பயிற்சி செய்வதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஒரு மாணவன் தனது கல்வியில் பெருமளவு ஆர்வத்தை கொண்டிருப்பார். இதுவும் ஒரு கல்வியே. நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதாது விட்டால் தந்தையையும் ஆசிரியரையும் குருவையும் மறந்து விடுவீர்கள். ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து இவ்வாறு இந்த ஞானத்தை கடையுங்கள். மும்முரமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள அதிர்வுகள் அவ்வளவு நல்லதல்ல. அதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஏற்பாடுகளை செய்து முடியுமானால் ஒரு சிறிய அறையில் ஏகாந்தத்தில் அமர்ந்திருங்கள். குழந்தைகள் பாடசாலைக்கு சென்றதும் தாய்மார்களுக்கு பகலில் நேரம் இருக்கும். நேரம் கிடைக்கும் போது தொடர்ந்தும் இதனை பயிற்சி செய்யுங்கள். உங்களிடம் ஒரு வீடு மாத்திரமே உள்ளது. ஆனால் தந்தையிடம் பல கடைகள் இருப்பதுடன் அவற்றின் எண்ணிக்கை தொடர்ந்தும் வளர்கின்றன. மக்கள் தங்கள் வியாபாரம் போன்றவற்றால் கவலைப்பட்டு அதனால் நித்திரையை இழக்கிறார்கள். இதுவும் ஒரு வியாபாரமே ஆகும். பாபா மிகப்பெரிய பங்கு தரகராவார். அவர் அதிக அளவில் பரிமாற்றம் செய்கின்றார். அவர் உங்கள் பழைய சரீரங்கள் போன்றவற்றை புதிதாக மாற்றுகின்றார். அவர் அனைவருக்கும் பாதையை காட்டுகின்றார். அவர் இந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும். இந்த வியாபாரம் மிகவும் பெரியது. வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தில் மாத்திரமே கவனமாக இருப்பார்கள். பாபா இந்த வியாபாரத்தை பயிற்சி செய்த பின்னர் உங்களையும் அவ்வாறு செய்யுமாறு கூறுகின்றார். தந்தையின் நினைவில் நீங்கள் நீண்ட நேரம் இருந்தால் நீங்கள் நீண்ட நேரம் விழித்திருப்பீர்கள். ஒரு வருமானத்தை சம்பாதிக்கும் பொழுது ஆத்மாக்கள் கழிப்படைகிறார்கள். மக்கள் பணம் சம்பாதிப்பதற்கு இரவில் விழித்திருப்பார்கள். விசேஷ காலங்களில் தங்கள் கடைகளை முழு இரவும் திறந்து வைத்திருப்பார்கள். நீங்கள் மிகவும் நல்ல வருமானத்தை இரவிலும் அதிகாலையிலும் சம்பாதிப்பீர்கள். நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்களாகவும் முக்காலத்தை அறிந்தவர்களாகவும் ஆகுவீர்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கான செல்வத்தை சேகரிக்கின்றீர்கள். மக்கள் செல்வந்தர்களாகுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் நீங்கள் பலத்தையும் பெறுவீர்கள். உங்கள் தலையில் பெருமளவு பாவசுமை இருப்பதனால் நீங்கள் நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்காது விட்டால் பெருமளவு இழப்பை அனுபவம் செய்வீர்கள். இப்பொழுது நீங்கள் சேமிக்க வேண்டும். ஒருவரை மாத்திரம் நினைவு செய்து முக்காலங்களையும் அறிந்தவர்கள் ஆகுங்கள். அரை கல்பத்திற்கான இந்த அழிக்க முடியாத செல்வத்தை நீங்கள் சேகரிக்க வேண்டும். இது மிகவும் பெருமதி வாய்ந்ததாகும். இந்த ஞான கடலை கடைந்து ரத்தினங்களை தேர்ந்தெடுங்கள். பாபா தான் செய்த முறைகளை குழந்தைகளாகிய உங்களுக்கு காட்டுகின்றார். சிலர் கூறுகின்றார்கள், பாபா மாயையின் பல புயல்கள் வருகின்றன. பாபா கூறுகின்றார், முடிந்த அளவிற்கு சம்பாதியுங்கள், இதுதான் உபயோகமாக இருக்கும். ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு நேரம் இருந்தால் ஆலயங்கள் போன்ற இடங்களில் அதிக அளவில் சேவை செய்யலாம். நீங்கள் உங்கள் பேட்சை கட்டாயமாக உங்களுடன் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஆன்மீக சேனை என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதையும் எழுதுகின்றீர்கள். அங்கே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அது இப்பொழுது இல்லை, அது இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. லக்ஷ்மியும் நாராயணருமே உங்கள் இலக்கும் லட்சியமும் ஆகும். சில நேரங்களில் நீங்கள் இந்த டிரான்ஸ்லேட் படத்தை பேட்டரியுடன் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் எடுத்து சென்று இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என கூற வேண்டும். இந்த படம் முதற்தரமானதாகும். இந்த படம் மிகவும் பிரபல்யமடையும். லக்ஷ்மி நாராயணன் மாத்திரம் அல்ல, அவர்களுடைய முழு ராஜ்யமும் அங்கு இருக்கும். சுய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், மன்மனாபவ், தந்தையை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். கீதையின் ஒரு வாரத்தை கொண்டாடுவதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்த திட்டங்கள் அனைத்தும் உண்மையில் ஒரு கல்பத்திற்கு முன்னரும் மிக சரியாக செய்யப்பட்டவையாகும். நீங்கள் இந்த படத்தை முழு நகரத்தையும் சுற்றி எடுத்து வரும் பொழுது அதனை பார்ப்பவர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள். அவர்களுக்கு கூறுங்கள், தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். மன் மனாபவ், இது கீதையிலிருந்து வந்த வார்த்தையாகும். ஷிவ் பாபா கடவுள் கூறுகின்றார். அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்வதால் அவ்வாறே நீங்கள் ஆகுவீர்கள். நீங்கள் நூல்களை தொடர்ந்தும் பரிசாக கொடுக்கலாம். ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியம் தொடர்ந்தும் நிறைந்து வழிகிறது. நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது பெருமளவு சேவை இடம்பெறும். இலக்கும் லட்சியமும் மிகவும் தெளிவானதாகும். அங்கே ஓர் ராஜ்யமும் ஒரு தர்மமும் இருந்தது. நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருக்கின்றீர்கள். அங்கே மக்கள் ஓர் ராஜ்யத்தையும் ஓர் தர்மத்தையும் விரும்புவார்கள். மக்களுக்கு தேவையானவற்றின் அடையாளங்கள் உங்கள் முன் உள்ளன. பின்னர் நீங்கள் கூறுபவை சரியானவை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். 100% தூய்மை, அமைதி, சந்தோஷமான ராஜ்யம் மீண்டும் ஒருமுறை ஸ்தாபிக்கப்படுகிறது. பின்னர் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் நினைவில் இருக்கும் பொழுது உங்கள் அன்பு இலக்கை தாக்கும். நீங்கள் குறைவாக பேசி மௌனத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் அதிக அளவு சப்தத்திற்குள் வரக்கூடாது. பாபா பாட்டுகளையோ கவிதை போன்றவற்றையோ விரும்புவதில்லை. நீங்கள் வெளியிடத்து மக்களுடன் உங்களை ஒப்பிடக்கூடாது. உங்களுடைய அனைத்தும் முற்றிலும் வித்தியாசமானது. உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். நீங்கள் மக்கள் வாசித்ததும் விழித்தெழக்கூடிய மிகவும் நல்ல ஸ்லோகன்களை வைத்திருக்க வேண்டும். பல எண்ணிக்கையான குழந்தைகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கும். ஆனால் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியம் நிறைந்திருக்கும். குழந்தைகள் கொடுத்த அனைத்தையும் அவர்களே உபயோகப்படுத்துவார்கள். தந்தை தன்னுடன் பணத்தை கொண்டு வருவதில்லை. உங்கள் பொருட்களை நீங்களே உபயோகப்படுத்துவீர்கள். பாரத மக்கள் பலவற்றை தாங்கள் சீர்திருத்துவதாக நம்புகிறார்கள். 5 வருட காலத்திற்குள் அதிக அளவு தானியங்கள் கிடைக்கும் என்பதால் அங்கு என்றுமே தானியத்தை பற்றி எவ்வித சிரமமும் இருக்க முடியாது என அவர்கள் கூறுகிறார்கள். இருந்த போதிலும் உண்பதற்குரிய உணவு எதனையும் பெற முடியாத சூழ்நிலை வரும் என்பதை உங்களுக்கு தெரியும். தானியத்தை மலிவு விலையில் பெற முடியும் என்பதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் 21 பிறவிகளுக்கான உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் இந்த சிறிய கஷ்டங்களை சகித்துக் கொள்ள வேண்டும். கூறப்பட்டுள்ளது, சந்தோஷத்தை போன்ற போஷாக்கான உணவு வேறு எதுவும் இல்லை. கோப கோபியர்களின் அதீந்திரிய சந்தோஷமும் நினைவு கூறப்படுகிறது. அங்கு பல குழந்தைகள் இருப்பார்கள். இந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள் தொடர்ந்தும் வருவார்கள். விருட்சம் இங்கேயே வளர வேண்டும். ஸ்தாபனை இங்கே இடம்பெறுகிறது. இது போன்ற மற்ற சமயங்களில் இடம்பெறுவதில்லை. அவர்கள் மேலிருந்து கீழிறங்கி வருகிறார்கள். அவர்கள் வரும்பொழுது அவர்களின் விருட்சம் ஏற்கனவே நாட்டப்பட்டது போன்றிருக்கும். பின்னர் அவர்கள் வரிசை கிரமமாக கீழிறங்கி வர அவர்களின் விருட்சம் தொடர்ந்தும் வளரத் தொடங்குகிறது. அவர்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லை. அவர்கள் மேலிருந்து கீழே வந்து தங்கள் பாக்கியத்தை நடிக்க வேண்டும். ஆகவே அதில் போற்றுவதற்கு எவ்விதமான விஷயமும் இல்லை. பின்பற்றுபவர்கள் தொடர்ந்தும் இங்கே தங்கள் சமய ஸ்தாபகர்களை பின்பற்றுவார்கள். அவர்கள் சத்கதி அடைவதற்கு என்ன கற்பித்தல்களை கொடுப்பார்கள்? எதுவுமே இல்லை. இங்கே எதிர்கால தேவ தர்மத்தை தந்தை ஸ்தாபிக்கின்றார். சங்கமயுகத்தில் புதிய நாற்று நடப்படுகிறது. முதலில் ஒரு ஜாடியில் நாற்றப்பட்ட நாற்று பின்னர் மீண்டும் இடம் மாறி நிலத்தில் நாற்றப்பட்டு அங்கே அது தொடர்ந்தும் வளர்கிறது. நீங்கள் அனைவரும் நாற்று நடுகின்றீர்கள். பின்னர் அது சத்தியுகத்தில் வளர்ந்து நீங்கள் உங்கள் எதிர்கால ராஜ்யத்தை பெறுவீர்கள். நீங்கள் ஒரு புதிய உலகை ஸ்தாபிக்கின்றீர்கள். 100,000,000,000 ஆண்டுகள் இருப்பதாக சமய நூல்கள் கூறுவதினால் கலியுகம் பல வருடங்கள் நீடிக்கும் என மக்கள் நம்புகிறார்கள். கலியுகம் இன்னமும் 40,000 வருடங்கள் இருப்பதாகவும் பின்னர் தந்தை வந்து ஒரு புதிய உலகை உருவாக்குவார் எனவும் அவர்கள் நினைக்கிறார்கள். கீதையின் கடவுள் நிச்சயமாக இருக்கின்றார் எனவும் இது அதே மகாபாரத யுத்தம் எனவும் சிலர் நம்புகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல என கூறுங்கள். கிருஷ்ணர் 84 பிறவிகளை எடுக்கின்றார் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஒரு பிறவியின் அங்க அடையாளங்கள் அதே போன்று அடுத்த பிறவியில் அமைவதில்லை. எனவே எவ்வாறு கிருஷ்ணர் இங்கு வருவார்? எவருமே இந்த விஷயங்களை பற்றி சிந்திப்பதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் சொர்க்கத்தின் இளவரசர் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். எனவே அவர் எவ்வாறு துவாபர யுகத்தில் வர முடியும்? லக்ஷ்மி நாராயணனின் படத்தை பார்க்கும் பொழுது உங்களால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஷிவ் பாபா இந்த ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். சத்யுகத்தை தந்தையே ஸ்தாபிக்கின்றார். சக்கரம் விருட்சம் போன்றவற்றின் படங்களும் குறைந்தவையல்ல. ஒரு நாள் நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த படங்கள் அனைத்தும் டிரான்ஸ்லேட் வடிவில் உருவாக்கப்படும். பின்னர் அனைவரும் அத்தகைய படங்களை கேட்பார்கள். அத்தகைய படங்களினால் விரைவான சேவை இடம்பெறும். உங்களுக்கு நேரம் இல்லாத அளவிற்கு உங்களிடம் அதிக அளவில் குழந்தைகள் வருவார்கள். பலர் வருவார்கள். நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். நாளுக்கு நாள் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். நாடகத்திற்கு ஏற்ப மலர்களாக வருபவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். பாபா இவரின் புத்தியை தூண்டுங்கள் என குழந்தைகளாகி நீங்கள் கூற மாட்டீர்கள். பாபா எவரின் புத்தியையும் ஈர்ப்பதில்லை. சரியான நேரத்தில் அவர்கள் தாமாகவே கவரப்படுவார்கள். தந்தை உங்களுக்கு பாதையை மாத்திரம் காட்டுவார். அநேக பெண் குழந்தைகள் எழுதுகிறார்கள், எனது கணவனின் புத்தியை தொடுங்கள். பாபா அனைவரின் புத்தியையும் தொட்டால் அனைவருமே சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். கல்வியில் சிறிதளவு முயற்சி செய்யப்பட வேண்டும். நீங்கள் கடவுளின் உதவியாளர்கள். பாபா உங்களுக்கு முன்கூட்டியே அனைத்து உண்மைகளையும் கூறுகின்றார். அவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாகவே கூறுகின்றார். இந்த படங்களை எடுத்துக்கொள்வதுடன் ஏனியின் படத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாடகத்திற்கு ஏற்ப ஸ்தாபனை இடம்பெற வேண்டும். சேவைக்காக பாபா கொடுக்கின்ற வழிகாட்டல்களில் கவனம் செலுத்துங்கள். பாபா கூறுகின்றார், நூறாயிரக்கணக்கான பேட்சை வித்தியாசமான வகைகளில் உருவாக்குங்கள். புகை வண்டி டிக்கெட்டை வாங்க 100 மைல்கள் சுற்றி சேவை செய்யுங்கள். ஒரு பெட்டியிலிருந்து மற்றொன்றுக்கும் அதிலிருந்து மற்றொன்றுக்கும் செல்லுங்கள். இது மிகவும் இலகுவானது. குழந்தைகளாகி நீங்கள் சேவை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1, ஞான கடலை கடைந்து மிக சிறந்த ரத்தினங்களை பிரித்தெடுங்கள். ஒரு வருமானத்தை சேமித்துக் கொள்ளுங்கள். உண்மையான உதவியாளராகி சேவை செய்யுங்கள். 2, கல்வியில் மிக்க ஆர்வமுடையவராகுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஏகாந்தத்தில் இருங்கள். உயிருடன் வாழும் பொழுதும் உங்கள் சரீரத்திலிருந்து மரணித்திருக்க பயிற்சி செய்யுங்கள். இந்த ஸ்திதியை தொடர்ந்தும் அனுபவம் செய்வதனால் ஷரீர உணர்வை மறந்துவிடுங்கள். ஆசீர்வாதம், உங்களுடைய பிரதான சமஸ்காரத்தை மாற்றுவதன் மூலம் எடுத்துக்காட்டின் சுரூபமாக இருப்பதனால் உலக மாற்றுபவர் ஆகுவீர்களாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரதான சமஸ்காரம் உள்ளது. அதனை உங்கள் சுபாவம் என நீங்கள் அழைக்கின்றீர்கள். அதுவே காலத்திற்கு காலம் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு தடையாக உள்ளது. அந்த பிரதான சமஸ்காரத்தை மாற்றுபவராகி எடுத்துக்காட்டின் சுரூபமாக இருந்தால் மாத்திரமே முழு உலகமும் மாற்றமடையும். இப்பொழுது இது ஆரம்பம் முதலே ஒருவரின் சமஸ்காரமாக இருந்தது என எவராலுமே கூற முடியாத அளவிற்கு அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். இந்த பழைய சமஸ்காரம் எந்த சதவிகித அளவிலேனும் தென்படாத போது, அதன் ஒரு சுவடேனும் வெளிப்படாத போது, அதனை பற்றி பேசப்படாத போது, நீங்கள் முழுமையான மாற்றத்தின் எடுத்துக்காட்டின் சொரூபம் என அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம், முயற்சி செய்வதற்கான நேரம் இப்பொழுது கடந்துவிட்டது. எனவே உங்கள் இதயத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சத்தியம் ஒன்றை செய்யுங்கள். அவ்யக்த இஷாரா, தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். விஞ்ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது விஞ்ஞானம் மிக நன்றாக தனது வேலையை செய்வதை புரிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே மௌன சக்தியினால் பரிசோதனை செய்து பாருங்கள். இதற்கு மன ஒருமைப்பாட்டின் பயிற்சியை அதிகரியுங்கள். மனதை கட்டுப்படுத்தும் சக்தியே மன ஒருமைப்பாட்டிற்கு பிரதான அடிப்படையாகும். அதன் மூலமாகவே உங்கள் மனதின் சக்தி அதிகரிக்கிறது. இதற்கு ஏகாந்தத்தில் நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி.